سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سرو فهلم سرو لوح رچہنا ہیا اللہم اللہ سبحان جل شانہ تعالی ورونکے سنگماندے ساندیم سمادانمم صلواتم سلام اردو تودر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورہل میدلوم اورہلک منال இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் அம்பியாக்கள் மீதிலும் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாவுத் தாபியீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹீம் வஆலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மறைக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு இந்த இடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. சுன்னா என்ற இந்த அரபு பதத்திற்கு மொழி ரீதியான கருத்தை நாங்கள் அணுகுவோமேயானால் வழிமுறை என்ற ஒரு கருத்து இந்த சுன்னாவுக்கு காணப்படுகிறது. என்னுடைய பன்மை சுனன் என்று சொல்லப்படும். இந்த இடத்திலே நாம் குறிப்பாக பார்க்கவிருப்பது எந்த சுன்னாக்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எந்த நபியினுடைய வழிமுறைகளிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னானோ, எந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டானோ, எந்த தூதர் வகியை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவர் பேச மாட்டார், அவர் பேசுவது அனைத்தும் வகி என்று அல்லாஹு தஆலா சொன்னானோ, உண்மையிலே நீங்கள் என்னை விரும்புவீர்களேயானால் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னானோ, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளில் விடுபட்டு போன ஒரு சில வழிமுறைகளைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வழிமுறைகளை பொறுத்தவரையில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே காட்டியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை பொறுத்தவரையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுமார் 25 வருடங்களுக்கு முன்னால் இந்த சத்தியத்தை முன்வைப்பதற்கு முன்பு சுமார் 100 வழிமுறைகள் அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தன. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த இலங்கையில் உதயமானதன் பின்புதான் பல சுன்னாக்கள் இந்த இலங்கையில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டு சில சுன்னாக்களில் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த நடைமுறையில் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், பெருநாள் தொழுகை எங்கு நிறைவேற்றுவது, பள்ளியிலா அல்லது மைதானத்திலா என்று எடுத்துக்கொண்டால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மைதானத்தில் பெருநாள் தொழுகை சொல்லப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னால் 99% வீதமான இடங்களிலே பள்ளியில்தான் இந்த பெருநாள் தொழுகை நடாத்தப்பட்டது. அதன் பிறகுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த சுன்னாவை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆங்காங்கே பல இடங்களிலே இப்பொழுது மைதானங்களிலே இந்த பெருநாள் தொழுகை நடாத்தப்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் கூட அவைகள் நடைமுறைக்கு வராத ஒரு நிலைமை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சுன்னாக்களை பொறுத்தவரையில் இது ஏன் மறைக்கப்படுகிறது, இது இல்லாமல் போனதுக்குரிய காரணம் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, மனிதர்களுடைய இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளுடைய பொதுபோக்கும் இந்த சுன்னா விடுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. விடுபடாத ஒரே சுன்னா இருக்கிறது என்று சொன்னால் அது ஹத்னாவைத்தான் நாங்கள் இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இதிலேதான் எந்த விதமான கருத்து மோதல்களும் இல்லாமல் சரியாக தொடர்ச்சியாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றால் இந்த ஹத்னாவை முதலிலே எப்படியாவது அவருக்கு நிறைவேற்றி விடுவார்கள். அதிலே அவர்கள் ஆணித்தரமாக உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹத்னாவை போன்றுதான் ஏனைய பல சுன்னத்துகள் இருக்கின்றன. இந்த சமூகத்திலே அவைகள் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 இஸ்லாமிய முக்கியமான கடமைகள் என்றும் உள்ளது என்று சொல்லிவிட்டு இந்த ஹத்னாவையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக தாடியை பூரணமாக வைப்பதும் மீசையை கத்தரிப்பதும் இந்த சுன்னாவின் என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். ஆனால் ஹத்னாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது, தாடியை வளர்க்கின்ற விஷயத்திலே பின்தள்ளப்படுகின்றது, மீசையை கத்தரிக்கின்ற விஷயத்திலே பின்போக்கிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்திலே சில விடயங்களில் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஹராங்களை எடுத்துக்கொண்டால் சில ஹராம்கள் மிகவும் சர்வ சாதாரணமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டால் அது யாருமே நெருங்க மாட்டார்கள். எந்த கட்டத்திலும் இந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுவதற்கு அவர்கள் எத்தனைக்கவே மாட்டார்கள். ஆனால் சாராயம் குடிப்பார்கள், அதே போன்று இசை கேட்பார்கள், இதே போன்று பல இன்னொருடன தடுக்கப்பட்ட பல விஷயங்களை எந்தவித கணக்குமின்றி செய்வார்கள். ஆனால் பன்றி இறைச்சி என்றால் உடனே பின்வாங்கி விடுவார்கள். இப்படி ஹராம்களை பேணுகின்ற விஷயத்திலும் சுன்னாக்களை பேணுகின்ற விஷயத்திலும் இந்த சமூகத்திலே ஒரு சில விடயங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சில விடயங்களை தள்ளிவிடுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பொறுத்தவரையில் ஹத்னாவுக்கு எந்த முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றதோ அதே முன்னுரிமை தான் இனி எல்லா சுன்னாக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஹராம்களுக்கு பன்றி இறைச்சிக்கு எந்த அளவு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றதோ அதே போன்றுதான் ஏனி எல்லா ஹராம்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சமூகத்தில் அது இல்லை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சுன்னாக்கள் விடுபடுவதற்கு காரணத்தை நாங்கள் பார்த்தால் இது இஸ்லாத்தினுடைய ஒரு வழமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பல நபிமார்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த நபியினுடைய அந்த இஸ்லாத்தை ஒரு சிலர் ஏற்று அந்த நபியோடு பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நபியினுடைய மரணத்திற்கு பிறகு பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாத்தினுடைய சுன்னாக்களை விடுபட வைத்துக் கொண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். அதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கத்திலே இல்லாத பல விஷயங்களை கொண்டு வந்து புகுத்துவதற்கும் அவர்கள் முயற்சிப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, ஏனைய எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் இது உரித்தானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 50வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மா மின் நபியின் بعثه الله في امتي قبلي الا كان له من امته حواريون واصحاب ياخذون بسنته ويقتدون بامره. எனக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபியை பொறுத்தவரையில் அவரோடு அவருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களும் அவர்களுடைய விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். பிறகு அந்த நபியினுடைய மரணத்திற்கு பிறகு சும்மா இன்னஹா தஃலுஃபு மின் பாதிஹிம் குலூஃபுன், அவர்களுக்கு பிறகு சில சமுதாயங்கள் அந்த வழித்தோன்றலிலே வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யகூலூன மாலா யஃபாலூன், அவர்கள் செய்யாததை சொல்வார்கள், வயஃஅலூன மாலா யூமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை செய்வார்கள். இப்படி எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் நடந்தேறி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான வழித்தோன்றர்கள் வருகின்ற போது சுன்னாக்களை பற்றி எந்த கணக்கும் இல்லை, ஏவப்படாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு விஜாத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள், அதே போன்று தாங்கள் செய்யாத பல விஷயங்களை மேடை போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள், இப்படியானவர்களை நீங்கள் கண்டு யார் இவர்களோடு தங்களுடைய கையினால் போராடுகின்றாரோ அவர் ஒரு விசுவாசி. இவர்களோடு தன்னுடைய நாவினால் யார் போராட்டம் செய்கின்றாரோ அவரும் ஒரு விசுவாசி. வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ மூமின், இப்படியானவர்களோடு யார் தன்னுடைய உள்ளத்தால் போராடி அவர்களை விட்டு ஒதுங்குகின்றார்களோ அவர்களும் மூமின். வலைஸ வரா தாலிக மினல் ஈமான் ஹப்பத்து கர்தலின், கடைசியான இந்த உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குகின்ற இந்த தன்மை கூட யாரிடத்திலே இல்லை என்றால் அதற்கு அப்பால் ஈமானின் ஒரு கடுகு பிரமாணம் கூட இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் இதன் அடிப்படையிலே தான் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது. எங்களால் கையால் தடுப்பதற்குரிய சக்தி இல்லை என்றாலும் சரியான குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, இதுதான் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு காட்டிய சுன்னா என்பதை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் இந்த விஷயத்திலே நாங்கள் முயற்சி செய்வோம். இதெல்லாம் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டியும் உலக லாபங்களுக்காக வேண்டியும் அப்படிப்பட்ட அந்த அமைப்புகளை அடையாள கண்ட பின்பும் அவர்களோடு யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் என்னதான் ஈமானை பற்றி பேசினாலும் அவர்களுடைய ஈமான் ஒரு கடுகு பிரமாணம் கூட கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த சுன்னாக்கள் விடுபடுவது என்பதற்குரிய ஒரு காரணம் இப்படியான விஷயங்கள் தோன்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு வாக்குறுதியை சொல்லிவிட்டார்கள். என்ன? என்னுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் 12 கலீஃபாக்கள் வரும் வரைக்கும் தான் அஸீஸன் மணியன் உறுதியானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். ஆனால் 12 கலீஃபாவின் பிறகு இந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு என்ன நடக்குமோ அவைகளெல்லாம் நடந்துவிட்டன. இதன் காரணமாகத்தான் இன்று இந்த இஸ்லாமிய தலைமைத்துவ வழிகாட்டல்கள் இல்லாமல் இருப்பதன் காரணமாக இந்த சுன்னாக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஒழிக்கப்பட்டு யார் யார் என்ன சுன்னாக்களை விரும்புகின்றார்களோ அப்படியான சுன்னாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு யார் யாரெல்லாம் பிதாத்துகளை செய்ய நினைக்கிறார்களோ அவைகளை எல்லாம் இந்த மார்க்கத்திலே புகுத்தி அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சுன்னாக்கள் இல்லாமல் போவதற்குரிய அடிப்படை காரணங்களிலே மற்றொன்று இந்த இஸ்லாம் என்பது தொடர்ச்சியாக இல்லாமல் இருப்பது. தொடர்ச்சியாக ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் 12 கலீஃபா வரும் வரைக்கும் தான் அதற்கு கேரண்டி இருக்கிறது. அதற்கு மேலால் அதற்கு எந்த ஒரு உறுதிப்பிரமாணமும் கிடையாது. எனவே இதன் அடிப்படையிலே தான் இஸ்லாமிய தலைமைத்துவம் விடுபட்டு போனதன் காரணமாகத்தான் இந்த சுன்னாக்களும் விடுபட்டு போயிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே சிலர் வாதிடுகிறார்கள், இஸ்லாமிய அந்த தலைமைத்துவம் விடுபடுமா, இஸ்லாம் இல்லாமல் போகுமா, முஸ்லீம்கள் இல்லாமல் போவார்களா என்ற ஒரு வாதத்தை அவர்கள் சொல்லி பரம்பரை இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பரம்பரை இஸ்லாம் என்று ஒன்றுமே என்ற ஒன்று கிடையாது. ஏனென்றால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் முஸ்லிமாகத்தான் வந்தார்கள். அவர்கள் உண்மையான ஒரு விசுவாசியாகத்தான் வந்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்றர்களாகத்தான் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த வழித்தோன்றர்களிலே தான் நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை என்ற வகையில் எல்லோரும் இந்த முஸ்லிமாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அப்படி இருப்பது கிடையாது, அது அவர்களே ஒத்துக்கொள்வார்கள். அதே போன்று ஒரு கட்டத்தின் பிறகு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், கடுமையான பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு சிலர் தான் அவர்களுடைய அந்த தாவாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏனைய எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். அழிக்கப்பட்டதன் பிறகு ஏற்றுக்கொண்ட ஒரு சிலருடைய வழித்தோன்றல்களிலே உள்ளவர்கள் தான் நாங்கள். எனவே நாங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றலில் அந்த பரம்பரையிலே நாங்கள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதே போன்று மக்காவிலே குறைஷி வம்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், யாருடைய பரம்பரை அது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை தான் இந்த குறைஷி வம்சம். மக்காவிலே இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது அவர்களிடத்திலே இருந்த அந்த பரம்பரை இஸ்லாம் இருந்ததா? இல்லை. அவர்கள் முஷ்ரிக்களாக மாறினார்கள். சுமார் 350 மேற்பட்ட சிலைகளை அந்த காபாவிலே வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். பச்சை முஷ்ரிக்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே இஸ்லாம் பரம்பரை கிடையாது, அது தொடர்ச்சியாக ஒரு சமூகத்திலே இருக்க போவது கிடையாது. அப்படி என்றால் ஏன் எல்லா நபிமார்களும் தொடர்ச்சியாக வந்தார்கள்? ஒவ்வொரு நபிமாரும் வருகின்ற போது அந்த சமூகத்திலே இஸ்லாம் இல்லை, எனவேதான் அந்த சமுதாயத்திற்கு அவர்கள் போதிப்பதற்காக வந்தார்கள். எனவேதான் அதே நிலைமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்துக்கும் ஏற்பட்டதன் காரணமாக ஒரு விஷயம் விடுபட்டு மீண்டும் தொடங்குகின்ற பொழுது ஒரு சில சுன்னாக்கள் அது விடுபட்டிருக்கும். அந்த தொடங்கக்கூடிய அந்த உம்மத், அந்த சமுதாயம் விடுபட்டு போன அந்த சுன்னாக்களை உயிர்ப்பிக்கும். அதன் அடிப்படையிலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதற்குரிய ஆதாரமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 145 ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பதல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு அநாதரவான ஒரு பரதேசியான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் தோன்றியது. எப்படி அது பரதேசியாக தோன்றியதோ அதே போன்ற ஒரு நிலை இந்த இஸ்லாத்திற்கு மீண்டும் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த ஹதீஸையும் மாற்றக்கூடியவர்கள் எப்படி மாற்றுகின்றார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இஸ்லாம் எப்படி மக்காவிலே குறைந்தவர்களை கொண்டு ஆரம்பித்ததோ அதே போன்று விடுபடாமல் அப்படியே குறைந்து கொண்டு சென்று மக்காவிலே எத்தனை பேர்கள் இருந்தார்களோ அதே நிலைமைக்கு திரும்பும் என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிழை, இவர்கள் இந்த பரம்பரை இஸ்லாத்தை வைத்திருப்பதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதற்கு பிந்தைய காலத்தில் சுமார் 1 லட்சம் 2 லட்சம் முஸ்லீம்களாக இருந்தவர்கள் இன்று 300 கோடியை தொடும் அளவுக்கு ஆகியிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய இந்த பரம்பரை இஸ்லாத்தின் மூலம்தான் ஆகியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கோட்பாட்டின்படி எப்படி அது பரதேசியாக மாறும்? ஒரு காலமும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது 300 கோடியாக இருப்பது, இதே பரம்பரையில் வரக்கூடியது நாளை 400 கோடியாக மாறும், பின்னர் 500 கோடியாக மாறும். இப்படி கூடிக்கொண்டுதான் செல்லுமே வழிய இந்த ஹதீஸின் படி விஷயம் நடக்காது. ஆனால் என்ன விஷயம், இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கும் இந்த சமூகத்திலே சொல்லுவார்கள், எத்தல்லமூனபியாசினத்தினா, நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் உண்மையான இஸ்லாம் அவர்களிடத்திலே இருக்காது, விடுபட்டு விடும். அதே போன்று உண்மையான ஈமான் அவர்களிடத்திலே இருக்காது. உண்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆர்வம் அவர்களிடத்திலே இருக்காது. இதுதான் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சுன்னாக்கள் விடுபடுவதற்குரிய அடிப்படை காரணங்களில் ஒன்று இஸ்லாம் விடுபடுவது. தொடர்ச்சியாக ஒரே சமுதாயத்திலே இஸ்லாம் இருக்க முடியாது. ஒரு சமுதாயத்திலே அந்த இஸ்லாம் இருக்கும், அதே சமுதாயத்திலே பல கருத்து மோதல்களும் சிக்கல்களும் பிரிவுகளும் பொறாமைகளும் வஞ்சகங்களும் வந்து அவர்களிடம் இருந்து இஸ்லாம் பறிக்கப்பட்டு இன்னொரு சமுதாயத்திலே அது ஒப்படைக்கப்படும். இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் உங்களை இந்த இஸ்லாத்தை விட்டும் தூக்கி எறிந்து விட்டு சிறந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்கின்றானா இல்லையா? இந்த விஷயம் இஸ்லாத்திற்கு நடக்கக்கூடியது. இதன் காரணமாகத்தான் இந்த சுன்னாக்கள் விடுபடுகின்றன. எனவே இந்த விடுபடக்கூடிய இந்த சுன்னாக்கள் எந்த அளவு இருக்கின்றன, உண்மையிலே இந்த சுன்னாக்கள் விடுபட்டிருக்கின்றனவா இல்லையா, இந்த சுன்னாக்குரிய ஆதாரங்கள் என்ன, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இந்த சுன்னாக்களுக்கு இருக்கிறதா என்பதை பற்றி எல்லாம் சுருக்கமாக என்னுடைய நேரம் முடியும் வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவேன். இதிலே முடிபட்டு போன முதலாவது ஒரு சுன்னத்தை நான் இந்த இடத்திலே சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு விஷயம் அமலிலே இருந்தது. என்னவென்றால், அதானின் போது மழை பெய்து கொண்டிருக்குமாக இருந்தால், மழை பெய்யக்கூடிய நேரத்திலே அதான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியிருக்குமாக இருந்தால், அந்த நேரத்தில் ஹையாலத் தலா என்ற வார்த்தைக்கு பதிலாக தல்லூஃபி புயூத்திக்கும் என்றோ அல்லது அலா தல்லூஃபி ரிஹால் என்ற ஒரு வார்த்தையோ பயன்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 901வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் ஒருமுறை தன்னுடைய மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முஅத்தினை பார்த்து சொன்னார்கள், ஹையாலத் தலா என்ற இடத்தை அவர் அடைகின்ற பொழுது நீங்கள் தல்லூஃபி புயூத்திக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சிலர் கண்டித்தார்கள், எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கண்டித்த போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் செய்யவில்லை, என்னை விட சிறந்த அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதனை செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த விஷயத்திற்கு ஆதாரத்தை முன்வைக்கிறார். அதில் இரண்டு வாசகங்கள் இருக்கின்றன. ஹையாலத் தலா என்ற வாசகத்துக்கு பதிலாக மழை பெய்யக்கூடிய நேரத்தில் தல்லூஃபி புயூத்திக்கும் என்று சொல்ல வேண்டும் அல்லது அலா தல்லூஃபி ரிஹால் என்று சொல்ல வேண்டும். இது சம்பந்தமான சில ரிவாயத்துகள் இருக்கின்றன. சுருக்கத்திற்காக வேண்டி புகாரியிலே வரக்கூடிய இந்த ரிவாயத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக முன்வைக்கின்றேன். எனவே இன்று உலகத்திலே பல இஸ்லாமிய நாடுகள் காணப்படுகின்றன. சவுதியிலே பல வருடங்கள் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே பல பள்ளிகளிலே அவர்கள் பல தொழுகைகளிலே கலந்திருப்பார்கள். எங்காவது இந்த சுன்னா அமலிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். விடுபட்டு போன இரண்டாவது ஒரு சுன்னா, ஜும்மாவின் போது இமாம் மிம்பரிலே இருந்து கொண்டு அவர் குத்பா ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சூரா காஃபை ஓதுவது. இது இந்த சமூகத்திலே விடுபட்டு போயிருக்கக்கூடிய இரண்டாவது சுன்னா. இதற்குரிய ஆதாரமாக ஸஹீஹ் முஸ்லிமிலே 873வது ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அன் பின்த் ஹாரிஸா பின் நுஃமான் என்ற நபித்தோல பெண்மணி அறிவிக்கின்றார்கள், காலத் மா ஹஃபில்து காஃப் இல்லா மின் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூரத்துல் காஃப் என்ற இந்த சூராவை நான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்தே தவிர நான் பாடமாக்கவில்லை. எப்பொழுது நான் பாடமாக்கினேன், யக்துபு பிஹா குல்ல ஜும்மாத்தில், ஒவ்வொரு ஜும்மா தினத்திலும் இதனை கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய குத்துபாவை செய்வார்கள். காலத் வகானத் தன்னூருனா வ தன்னூரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதன், எங்களுடைய அடுப்பும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுப்பும் ஒரே அடுப்பாக இருந்ததன் காரணமாக அவர்கள் பள்ளியிலே மிம்பரிலே இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவிலும் அந்த காஃப் ஓதுவதன் காரணமாக எனக்கு கேட்டு அவர்களுடைய வாயின் மூலமாகத்தான் நான் பாடமாக்கினேன் என்று இந்த பெண்மணி அறிவிக்கின்றார். எனவே இதிலே குல்ல ஜும்மாத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த சூரா காஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு ஓதுவார்கள் என்று அந்த பெண்மணி அறிவிக்கிறார்கள். இன்று நாங்கள் பல அமைப்புகளை பார்க்கிறோம், பல பிரிவுகளை பார்க்கிறோம், இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று வாய் கிளிய சொல்லக்கூடிய பல அமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுன்னா அவர்களிடத்திலே நடைமுறையிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சமீபத்திலே ஒரு கலந்துரையாடல் நடந்தது, இரண்டு பிரிவுகளுக்கு இடையிலே நடந்தது. ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் இது ஓத வேண்டும் என்று ஒரு சில கூட்டத்தினர் வாதிக்கிறார்கள். அதற்கு எதிராக ஒரு ஆலிம் பேசுகிறார். எப்படி என்றால் பாருங்கள், ஒரு ஆலிம் சொல்லக்கூடிய கதையை பாருங்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியது ஒரு பெண்மணி, ஒரு சஹாபியா பெண்மணி. சரி, ஒரு சஹாபியா பெண்மணி ஒரு ஹதீஸை அறிவித்தால் எடுக்க கூடாதா? எடுக்கத்தானே வேண்டும். ஆனால் அவர் வாதிடுகிறார், இத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சொல்லவில்லை, ஒரு பெண்மணி ஒரு பொம்பல் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் எடுப்பதா என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்படி என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுமார் 2000 மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எப்படி அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களை நீங்கள் எடுப்பீர்கள்? அவர்களும் ஒரு பெண் தானே, இதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதையா? ஆனால் அவர்கள் வாதிடுகிறார்கள், இது ஒரு பெண்மணி அறிவிக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சொல்லவில்லை, இந்த பெண்மணி சொல்வதற்காக இதனை நாம் எடுப்பதா என்று வாதிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிழையான ஒரு வாதம் இது. ஹதீஸிலே மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா காஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மிம்பரிலே இருந்து கொண்டு நின்று கொண்டு ஓதி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கிறது. இந்த விடுபட்ட சுன்னாக்களில் மூன்றாவது ஒரு சுன்னாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சஹர் நேரத்தில் சொல்லக்கூடிய அதான். ரமலானுடைய காலத்தில் சஹர் நேரத்திலே ஒரு அதான் சொல்லப்படும். சஹர் ஆரம்பமாகிறது என்பதற்காக யாரெல்லாம் இரவு தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் சஹர் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், யார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விழித்தெழுந்து அந்த சஹரை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சஹருடைய அதானை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்ன பிலாலன் யுஅத்தினு பிலைலின், இரண்டு முஅத்தின்மார் இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப சஹருடைய அதானை ஒரு முஅத்தினுக்கு சொல்ல சொன்னார்கள், சுபஹுடைய அதானை இன்னொரு முஅத்தினுக்கு சொல்ல சொன்னார்கள். இதன் அடிப்படையில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சஹருடைய அதான் சொல்லும்படி சொல்லி இருந்தார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் அதான் சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய உணவுகளை உட்கொள்ளுங்கள், ஃபகுலு வஷ்ரபு, நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள், எதுவரை, ஹத்தா யுஅத்தின இப்னு உம்மி மக்தூம், இன்னொரு நபித்தோழரான முஅத்தினான இப்னு உம்மி மக்தூம் சுபஹுரி அந்த அதான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சஹருடைய விஷயம் ஆரம்பிக்கும் பிலால் ரலியல்லாஹுவர்கள் அதான் சொல்லுகின்ற போது, எப்பொழுது உம்மு மக்தூம் ரலியல்லாஹுவர்கள் சுபஹுடைய அதானை சொல்லுகின்றார்களோ அந்த சஹருடைய நேரம் முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஆனால் இந்த வழிமுறை இந்த சமூகத்திலே ரமலானிலே மிகவும் பிரபல்யமாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடியவர்கள் இந்த வழிமுறையை எடுக்கின்றார்களா? அவர்களிடத்திலே காணப்படுகின்றதா என்றால் மிக மிக அரிதாகத்தான் இது காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அதுமில்லாமல் ஒரு புதிய ஒரு செயலாக சஹர் முடிவு என்று கலண்டர்களிலே ஒரு நேரத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். சுபஹுடைய நேரத்துக்கு 15 முன்னால் சஹர் முடிவு என்ற ஒரு நேரத்தை போட்டு இந்த நேரத்தோடு சஹர் முடியும் என்று போட்டிருக்கிறார்கள். எங்கே ஆதாரம் இருக்கிறது? ஒரு ஆதாரம் கூட கிடையாது. இரண்டு மோதின்களை வைத்திருந்தார்கள். ஒரு மோதின் அதான் சொன்னதும் நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள், எதுவரை, அடுத்த மோதின் சுபகுடைய அதான் சொல்லும் வரை என்று சொன்னார்கள். எனவே சுபகுடைய அதான் எப்பொழுது சொல்லப்படுகின்றதோ அதுதான் சஹருடைய முடிவை தவிர, சஹர் முடிவு என்று சுபகுடைய அதானுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் எல்லா கலண்டர்களிலும் போட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமே கிடையாது. சஹருடைய முடிவு என்று ஒன்று கிடையாது. முடிவு என்றால் சுபகுடைய அதான் தான் சஹருடைய முடிவு. எனவே அந்த சுபகுடையாதான் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் சஹரை முடித்துக் கொள்ள வேண்டியது. அது அல்லாமல் இவர்கள் சஹருடைய அதானையும் இல்லாமலாக்கி, அதுவும் இல்லாமல் சஹர் முடிவு என்று ஒரு புதிதான ஒரு விதத்தையும் அவர்கள் உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த விடுபட்ட சுன்னாக்களில் 4வது ஷஹாப்தீன் மௌலவி அவர்கள் தங்களுடைய உரையிலும் சொல்லி காட்டிய ஒரு விஷயம், தலைமுடி அதே போன்று தாடி இவைகள் படித்து விட்டால் சாயம் தீர்த்துவிடும். இது சம்பந்தமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 3462 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் யஹூத வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், லா யஸ்தகூன், அவர்கள் தங்களுடைய பழுத்த முடிகளுக்கு சாயம் சித்த மாட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு விஷயம். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே 2102வது இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையினுடைய முடி அப்படியே வெள்ளை பூத்திருந்தது சொன்னார்கள், இதனை எதனை கொண்டாவது இந்த வெள்ளை முடியை அப்படியே மாற்றிவிடுங்கள், என்றாலும் கருப்பை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதிலே இரண்டும் நடைமுறையிலே இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பழுத்த முடிக்கு சாயம் சீட்டுவது என்கின்ற இந்த விஷயமும் நடைமுறையில இல்லை. எத்தனையோ ஆலிம்களை நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாத்தை பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம், அந்நியவர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய பல பெரும் பெரும் உலமாக்களை பார்க்கிறோம், கலாநிதிகள், பட்டதாரிகள், முஃப்திகள் இவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுடைய தாடிகள் எல்லாம் அதே போன்று முடிகள் எல்லாம் அப்படியே வெள்ளையாக இருக்கிறது. நாசிருதீன் அல்பானியுடைய முடிவை எடுத்து பாருங்கள், அவர் மரணித்து விட்டார், அவருடைய முடியும் அப்படித்தான் இருக்கிறது. பல ஆலிம்கள் இருக்கிறார்கள், பிரபல்யமான ஆலிம்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய இந்த வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. சாயங்கள் தீட்டப்படாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அடுத்தது, இன்னும் எந்த தவறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ, அதாவது கருப்பை தவிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, இந்த கருப்பை தான் அதிகமான இவர்கள் அடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கருப்பை தவிந்து கொள்ளுங்கள், வேறு எதையாவது அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வேறு எதையும் அடிப்பதில்லை, கருப்பை தான் இவர்கள் அடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாங்கள் இளமையானவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக இந்த வேலை அவர்கள் செய்கின்றனர். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு முரணாக இந்த விஷயம் இருக்கிறது. இதற்குரிய தெளிவான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 5வது விடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னா தொழுகையிலே இந்த சஃப் அமைப்பு என்பது. இந்த சஃப் அமைப்பை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை இதனை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நேராக நெருக்கமாக இருக்க வேண்டும், இடைவெளிகள் இருக்கக்கூடாது. இடைவெளிகளின் போது ஷைத்தான் வந்து ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போர்த்து நின்று வந்து நின்று தொழுகைகளை குழப்பிக் கொண்டிருப்பார். முன்னால் பெரியவர்கள் நிற்க வேண்டும், பின்னால் சிறியவர்கள் நிற்க வேண்டும் என்றெல்லாம் சில நடைமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒன்று, இந்த சமூகத்திலே விடுபட்டிருக்கக்கூடிய ஒன்று, பலர் கொள்கைகளிலே தப்புகளை நிற்கிறார்கள். ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலே பாரிய இடைவெளி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சைத்தான் அல்ல, பல சைத்தான்கள் வந்து அங்கு இருந்து கொண்டு கொள்கைகளை குழப்புவதற்குரிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல பல இடைவெளிகள், அவர்கள் காலையும் சேர்க்க மாட்டார்கள், தோலையும் சேர்க்க மாட்டார்கள், அதனை ஏதோ ஒரு அருவறுப்பாக பார்ப்பார்கள். அவர்களுடைய கால்கள் நேராக கூட வராது. இப்படியான சில பிரிவுகளிலே உள்ளவர்கள் இந்த தப்புலே என்றால் நாங்கள் அவர்களுடைய காலை சரி பண்ணுவதற்கு படுகின்ற பாட்டை பார்க்க வேண்டும், கால் நேராகவே வராது. அப்படி அவர்களுடைய அந்த அமைப்பு இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 725வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அகீமு சுஹூபக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃப்புகளை நேராக நெருக்கமாக வையுங்கள், ஃபைன்னி அராக்கும் மின் வராஇ ஜஹ்ரி, எனக்கு பின்னால் நான் உங்களுக்குடைய சஃப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது எப்படி அந்த சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்பார்கள் என்றால், வகான அஹதுனா யல்ஜிகு மன்கிபைஹி பிமன்கிபி ஸாஹிபைஹி, எங்களிலே ஒருவர் தன்னுடைய தோளை இன்னொரு சகோதரருடைய தோளோடு அப்படியே நெருக்கி இருப்பதை சேர்த்து இருப்பதை நாங்கள் பார்ப்போம். அதே போன்று வகதமஹு இலா கதமிஹி, எங்களிலே ஒருவர் தன்னுடைய பாதத்தை இன்னொருடைய சகோதரருடைய பாதத்தோடு சேர்த்து அப்படி நெருக்கமாக நேராக இருப்பதை நாங்கள் எங்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வலியுறுத்தியதன் காரணமாக செய்து கொண்டிருந்தோம் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். இந்த நடைமுறையும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு எந்த பள்ளிகளிலே சென்று அவர்களுடைய தொழுகைகளையும் அவர்களுடைய சப் அமைப்புகளையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் காணவே முடியாது. எந்த அளவென்றால் பிரிவிலே உள்ள ஒரு ஆலிம் அவரை அவரை ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி ஏனையவர்களிடத்திலே அவரிடத்திலே கேட்ட போது அவர் சொல்லி இருக்கிறார், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சப்பை நன்றாக வைப்பார்கள், அழகாக வைப்பார்கள், அதனை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லி வசியத்து சொல்லித்தான் அவர் அனுப்பியிருக்கிறார். எந்த அளவு அவர்கள் நாங்கள் என்ன அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை அசைகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ எப்படி செய்து காட்டினார்களோ அதே அடிப்படையில் எங்களுடைய இந்த தொழுகையில் இருக்கின்ற போது இந்த சஃப் அமைப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இருந்தால் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. அத்தோடு ஷைத்தானுடைய ஊடுருவலும் அவனுடைய குழப்பங்களும் அந்த தொழுகையில் வராமல் இருப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாகவும் இருக்கிறது. போன வழிமுறைகளிலே ஆறாவது ஒரு விஷயம் குடிபானம் குடிக்கக்கூடிய வழிமுறைகள். இதனை பொறுத்தவரையில் பல வழிமுறைகள் இந்த சமூகத்திலே பிழையாக செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நின்று கொண்டு குடிக்கக்கூடாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மீறப்படுகிறது. அதே போன்று இடது கையால் குடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள், அது மீறப்படுகிறது. அதே போன்று குடிப்பதற்கு சில வழிமுறைகளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திரத்திலே மூச்சு விடாதீர்கள் என்று சொன்னார்கள், அது மீறப்படுகிறது. அதே போன்று ஒரு தண்ணீர் ஒரு பானத்தை குடிப்பதாக இருந்தால் ஒரு வழிமுறையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவைகள் எல்லாம் மீறப்படுகிறது. சுருக்கமாக நான் சொல்வதென்றால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹாகிம் என்ற கிரந்தத்திலே 7207வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதனஃபஸ் அஹதுக்கும் ஃபில் இனா, உங்களிலே ஒருவர் ஏதாவது குடிக்கின்ற போது அவர் அந்த பாத்திரத்திலே மூச்சு விட வேண்டாம். இதா கான யஷ்ரபு மின் அதிலே அவர் குடிக்கின்ற போது, வலாக்கின் இதா அராதா யதனஃபஸ், என்னாலும் மூச்சு விட வேண்டிய ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அங்கால் எடுத்துவிட்டு சும்மையத்தனப்பர், அந்த பாத்திரத்துக்கு வெளியே அவர் மூச்சு விட வேண்டும் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஹாகிமிலும், அதே போன்று இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் 3427வது இலக்கத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த நடைமுறை இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு நடைமுறை குடிக்கின்ற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் எப்பொழுதும் ஒரு நேரம் மிக உறுதியாக சொன்னார்கள், லாய குலன்னா அதுக்கும், உங்களில் ஒருவர் இடது கையால் சாப்பிட வேண்டாம், அந்த இடது கையால் குடிக்கவும் வேண்டாம், நிச்சயமாக ஷைத்தான் யாக்குலு பிஷிமாலிஹி, தன்னுடைய இடது கையால் சாப்பிடுவான், வயஷ்ரபு பிஹா, தன்னுடைய இடது கையால் குடிப்பான், எனவே நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்கள் பார்க்கிறோம், ஆளுங்களாக இருந்தாலும் சரி படித்தவர்கள் பாமரர்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், ஒரு பரிசை வாங்குகிறார்கள், அதனை வலது கையால் சாப்பிடுகிறார்கள், இடது கையில டீ அல்லது கோப்பி இருக்கும், அதனை குடித்து குடித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மார்க்கத்திலே கூடுமா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக சொன்னார்கள், லா யாகுலன்னாஹதுக்கும் உங்களில் நிச்சயமாக ஒருவரும் சாப்பிடவும் கூடாது, வலா யஷ்ரபன்ன பிஹா இடது கையால் குடிக்கவும் கூடாது. யார் செய்வது என்றால் ஷைத்தான்கள் தான் செய்வார். ஷைத்தானை உள்ளம் படைத்த சில உலமாக்கள் செய்வார்கள், ஆனால் அதனை பார்த்து பாமரர்களும் ஏமாந்து போவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை என்ன, வலது கையால் தான் சாப்பிட வேண்டும், வலது கையால் தான் குடிக்க வேண்டும். அதே போன்று இந்த குடிக்கின்ற விஷயத்திலே விடுபட்டு போன இன்னும் ஒரு அம்சம், தபரானி அவுசத் என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய செய்தி 840வது இலக்கத்திலே, அதே போன்று அல்பானி அஹாதிசு சஹீஹா என்ற கிரந்தத்தில் 1277வது இலக்கத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடிப்பார்கள் என்றால், கான யஷ்ரபு ஃபி தலாசதி அன்ஃபாஸி, மூன்று மூச்சிகளிலே அவர்கள் குடிப்பார்கள். இதா அஜனல் இனா இலா ஃபீஹி ஸம்மல்லாஹ், தன்னுடைய வாய்க்கு அருகாமையில் குடிப்பதற்காக வேண்டி பாத்திரத்தை நெருக்குவார்களாக இருந்தால் அந்த நேரத்திலே பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வார்கள். வைதா ஆக்கரஹு, அதிலே மூச்சு விடாமல் கொஞ்சம் குடித்து விட்டு அதனை எடுத்து விட்டு ஹமீதல்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்லுவார்கள். எஃபாலு தாலி எஃபாலு பிஹி ஸலாத மர்ரா, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடுத்தம் செய்வார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் காணப்படுகிறது. எனவே ஒரு பாத்திரத்திலே ஒன்றை குடிக்க வேண்டுமாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி அதனை குடிக்க வேண்டும், வாயிலிருந்து அதனை எடுக்கின்ற போது அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும், மீண்டும் குடிக்கின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும், மீண்டும் குடிக்கின்ற போது அதனை எடுக்கின்ற போது அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரு விஷயத்தை மூன்று விடுத்த பிரித்து பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. இன்று எந்த அமைப்புகளிலே இந்த நடைமுறை ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு எந்த அமைப்புகளிலே காணப்படுகிறது, ஒரு அமைப்பிலும் கிடையாது. பல வீடியோ பயான்களை பார்க்கிறோம், பல தலைச்சிறந்த உலமாக்கள் பேசுகிறார்கள், திடீரென்று தாகம் வந்துவிட்டால் தண்ணியை எடுத்து குடிக்கிறார்கள், எந்த ஒரு சுன்னாவும் கிடையாது, எந்த ஒரு மார்க்க வழிமுறையும் கிடையாது. மட மடவென்று குடித்து விட்டு அப்படியே வைத்து விட்டு மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். இது இஸ்லாமிய வழிமுறையா என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு நேர் மாற்றமானது என்பதை மிக தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 8வது ஒரு வழிமுறை, தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் பள்ளிகளுக்குள் ஒருவர் நுழைந்து அதிலே உட்கார வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் இந்த தஹியத்துல் மஸ்ஜிதை நிறைவேற்ற வேண்டும். இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி புகாரியிலே 444வது இலக்கத்திலே வருகிறது. அபு கதாதா சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தகல அஹதுக்கும் அல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிக்குள் நுழைவாராக இருந்தால் ஃபல் யர்கா ரகாத்தைன், அவர் இரண்டு ரகாத்துகளை சொல்ல வேண்டும், ஹவல அயஜலிஸ் அவர் உட்காருவதற்கு முன்னால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் 714வது இலக்கம், அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா தகல அஹதுக்கும் அல் மஸ்ஜித், உங்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தால் ஃபல யஜ்லிஸ் ஹத்தா யர்கா, அவர் இரண்டு ரகாத்துகள் சொல்லும் வரைக்கும் உட்கார வேண்டாம், ஃபல ஹத்தா யஜ்லிஸ் ஹத்தா யர்கா ரகாத்தை, இரண்டு ரகாத்துகள் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உட்கார கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நடைமுறையும் அநேகமான பிரிவுகளில் அமைப்புகளில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பள்ளிகளுக்குள் நுழைந்தால் அவர்கள் எப்பொழுது நுழைந்தால், அது ஒரு விடுக்கம் நான் சொல்வது என்று கிடையாது, அவர்கள் எப்பொழுதெல்லாம் பள்ளிக்குள் நுழைகின்றார்களோ அவர்களுக்குரிய கட்டளை தொழாமல் உட்காரக்கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று விடுபட்டு போன சுன்னத்துக்களிலே 9வது ஒரு விஷயம், சுபஹுடைய சுன்னத்து சொல்லுதால் ஒரு வழிமுறை இருக்கிறது. சுபஹுடைய சுன்னத்து தெரியும், மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் இந்த உலகத்திலே உள்ளதை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹுடைய சுன்னத்தை பற்றி சொன்னார். அதை கொண்டு பிரயாணங்களிலே அதாவது மிகவும் கடுமையாக துணங்கி விட்டால் கூட இந்த இரண்டு சுன்னத்துகளையும் தொழுது விட்டுத்தான் அவர்கள் சுபகையை நிறைவேற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் சிறப்புக்குரிய இந்த சுன்னத், இந்த சுன்னத்தை தொழுதால் இதற்காக வேண்டிய ஒரு வழிமுறை இருக்கிறது. இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள், அதை கொண்டு செய்தும் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் அபூதாவுது என்ற கிரந்தத்தில் 1261 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் ரக்அத்தைன் கப்ல ஸுபஹ், யாராவது உங்களிடை ஒருவர் சுபஹுக்கு முன்னால் உள்ள அந்த இரண்டு ரக்அத்துகளின் சுன்னத்துகளை தொழுதால் தங்களுடைய வலப்புறம் சாய்ந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு வளமையாக சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுன்னாவை பொறுத்தவரையிலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு எந்த அமைப்புகளிலும் இந்த சுன்னா நடைமுறையில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் ஒரு பிரிவிலே உள்ள ஒரு பள்ளிக்கு சென்று இந்த சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுவிட்டு சாய்ந்த நேரத்தில் என்ன பள்ளியிலே படுக்கிறீர்கள் என்று அழைத்து இருக்கிறார்கள். இல்லை இது ஒரு வழிமுறை என்று சொன்ன போது இந்த சுன்னாவெல்லாம் இந்த நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லி இருப்பதாக அந்த சகோதரர்களுக்கு அழைத்தியதாக அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுன்னாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு அலட்சிய போக்கும், அதனை ஒரு கிண்டலாக பார்ப்பதும், அதனை ஒரு கணக்கில்லாமல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சமூகத்திலே நடைமுறையில இருக்கிறது. அதே போன்று ஆடை விஷயத்திலே என்ன சொன்ன, ஒரு ஆண் மனிதனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் கீழாடை, அதே போன்று ஒரு பெண்ணுடைய கீழாடை எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவு மறைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் 3573 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை அபு சயீத் என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஹிஜ்ரத்துல் முஃமின் இலா அன்ஸாபி தாகைஹி, ஒரு மூமினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய இந்த குதிரை முகம் என்று சொல்வார்கள் இந்த பகுதியினுடைய அரைவாசி வரைக்கும் அது இருக்க வேண்டும். அப்படி ஒருவருக்கு அது போராது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய கால் பாதம் வரைக்கும், அதனை கரண்டைக்கு மேலால் அந்த பாதம் வரைக்கும் அவர்கள் பணித்து உடுத்த வேண்டும். ஆனால் வமா அஸ்ஃபலமினல் கஅபைன், பாதத்துக்கு கீழால் சென்று விட்டால் ஃபஹுவ ஃபின்னார், அது நரகத்துக்கு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த கரண்டைக்கு கீழால் இழுத்து செல்பவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்றும், மஞ்சர்ல சௌபஹு இசாரஹு புயலா பதரா, அவருக்கு பெருமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிச்சயமாக கரண்டையின் கீழால் ஆடை உடுத்துவதும் பெருமையில் நின்றும் உள்ளதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு ஆண் மனிதருடைய, ஒரு ஆண் முஸ்லிமுடைய ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒன்றிற்கில் அவர்களுடைய இந்த குதிரை முகம் வரை அரைவாசி வரைக்கும் இருக்க வேண்டும், அல்ல என்றால் அந்த கரண்டைக்கு மேலால் பாதம் வரைக்கும் அவருடைய ஆடை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கால் பாதம் மறைத்திருக்க வேண்டும். இதனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆண்களுடைய ஆடையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே போன்று யார் ஆடையை கரண்டைக்கு கீழால் இருக்கின்றார்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள் என்று சொன்ன போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், எப்படி பெண்கள் தங்களுடைய ஆடைகள் விஷயத்திலே நடந்து கொள்வது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஒரு முலம் ஒரு தான் அவர்கள் நீட்ட வேண்டும், தொங்க விட வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே உம்மு ஸலமா கேட்டார்கள், இதன் கண்கஷிப்பு அப்பதாகும், அப்படி என்றால் அவர்களுடைய பாதங்கள் வெளியே தெரியுமே அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபயுஸீனஹு திரான், ஒரு முலம் அவர்கள் தொங்கவிட வேண்டும், லா யஜிதுன அலைஹி, அதை விட கூட்ட கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்களுடைய கால் பாதம் நன்றாக விளங்க வேண்டும், ஆடை சரண்டைக்கு மேலானவர்களுடைய ஆடை இருக்க வேண்டும், அதுதான் ஒரு மூமினுக்குரிய அடையாளம். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கால் பாதங்கள் விளங்கக்கூடாது, விளங்காத அளவுக்கு ஆடைகளால் அவர்களுடைய கால் பாதங்களை மறைத்திருக்க வேண்டும். இதுதான் வழிமுறை, இதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு ஆலிம் எப்படி வாழ்கிறார்? சௌசருக்கு அந்த சட்டம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் சௌசர் என்றாலே அது கரண்டைக்கு கிளை போனால்தான் சௌசர், இல்லாட்டி அது சௌசர் இல்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இவருடைய வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மூமினுக்கு சௌசர் பொருத்தம் இல்லை என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டுமே ஒழிய, அதற்காக வேண்டி கரண்டைக்கு கீழால் செல்லக்கூடிய இந்த சௌசரை உடுத்தலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அது பெருமை. எவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவன் சுவனம் செல்ல முடியாத அது கடுகு பிரமாணமாக இருந்தாலும் சரி என்று சொல்லலாம் அவரை சொல்கிறார். ஆனால் இதே ஆளும் பெண்களுடைய ஆடை விஷயத்திலே அவர் உயர்த்தி உடுத்தினால் பரவாயில்லை என்கிறார். எனவே மறைக்க வேண்டிய பெண்கள் திறந்து கொண்டு செல்கிறார்கள், மறைக்க கூடாத ஆண்கள் அதாவது மறைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இப்படி இஸ்லாமிய பல வழிமுறைகள் இந்த சமூகத்திலே அதாவது குழப்பி அடிக்கப்பட்டு சின்னா சின்னமாக்கப்பட்ட ஒரு நிலவிலே நாங்கள் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் பல வழிமுறைகள் சுண்ணாக்கள் இருக்கின்றன. என்றாலும் என்னுடைய நேரம் சுருக்கமானது, முடிந்துவிட்டது என்பதன் காரணமாக இப்பொழுது நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த சுண்ணாக்கள் விடுபடுவதற்குரிய காரணம் இந்த இஸ்லாம் இந்த சமூகத்திலே இல்லாமல் போனது, இவர்கள் பிதாத்துகளையும் வழிகேடுகளையும் அவர்கள் எடுத்திருப்பது, இன்று மக்கா மதீனாவில் கூட இஸ்லாம் இல்லாத ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திலும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஏவப்படாததை செய்து கொண்டு செய்யாததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதே போன்ற நிலைமை மக்கா மதீனாவிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது 23 ரக்காத்துகள் தராவி தொழுதார்கள் என்று இருக்கிறதா? இன்று அவர்களிடத்திலே 23 ரக்காத்துகள் மக்காவிலும் மதீனாவில் நடப்பதை நாங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அதாவது சொல்லியிருந்தார்கள், மரணிப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கங்களாக மாறிவிட்டார்கள், மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே நடைமுறை மதீனாவில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அவர்கள் சந்திய செல்லாமல் கொள்ளாமல் ஏவப்படாத பல விஷயங்களை அவர்கள் தங்களுடைய நடைமுறையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏவப்பட்ட பல விஷயங்களை விட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் தூய்மையானது. இந்த தூய்மையான இந்த இஸ்லாத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தின் சென்றோடு இந்த தூணத்தை நாங்கள் அடைய வேண்டும். வாக்கு